தென்றல் நவம்பர் 2011 இதழில் குறு நாவல் தொடர் சந்திரமௌலி அவர்களின் சில மாற்றங்கள் மாற்றம் 6 ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை பிரபல மருந்து கம்பெனி நிர்வாகியான ஸ்ரீ என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஒரு இரவு தங்கும்போது தினேஷ் வேலையிழந்து தவிக்கும் தன் மற்றொரு அமெரிக்க நண்பன் ராஜுக்கு வேலை கேட்கிறான். ராஜின் தகுதிகளில் திருப்தி பெறும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். மேற்கொண்டு ராஜின் விவரங்களை பார்க்கும்போது அவன் தன்னோடு சிறுவயதில் ஒன்றாக படித்து தன் வாழ்வில் ஆறாத தழும்பை ஏற்படுத்திய ரங்கராஜ் என்பதை அறிந்த பின் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் பள்ளி நாட்களையும் ரங்கராஜோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அசை போடுகிறான். இதை எதையும் அறியாத ரங்கராஜ் தன் மனைவி கவிதாவை பணியிடத்தில் விட்டுவிட்டு குழந்தை நித்யாவோடு தினேஷ் வீட்டுக்கு ஸ்ரீயை சந்திக்க கிளம்புகிறான். நடுவழியில் மழையில் மாட்டிக்கொள்கிறான். ஸ்ரீக்கு ஏற்பட்ட காயம் என்ன? ராஜுக்கு வேலை கிடைக்குமா? அவன் கஷ்டம் தீருமா? அவனது மறுபக்கம் என்ன? மாமா பையன் நானா நாராயணன் மைனஸ் சிவசு பெட்டிக்கடை தரணி போஸ்ட் மாஸ்டர் பையன் சம்பத். நான் தயக்கத்தோடு அவர்களிடமிருந்து 5 அடி நின்று விட்டேத்தியாக என்னத்துக்கு கூப்பிட்ட? எனக்கு படிக்கணும், வேலை இருக்கு என்று சொன்னேன். அது லட்சியமே பண்ணாமல் நானா அந்யோன்யமாக என் தோல் மீது கை போட்டு, வாடா ரொம்ப பிகு பண்ணாத, தனலட்சுமியோட வீட்டுக்கு போய் அரட்டையெல்லாம் அடிக்க நேரம் இருக்கு, எங்களோட பேச டைம் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே என்னை இந்த கும்பலின் மத்தியில் இறுத்தினான். பத்மவியூகத்தில் அகப்பட்ட அபிமன்யு மாதிரி நான் என்னை சுற்றி நின்ற அந்த காலிகளை நோக்கி பேந்த பேந்த விழித்தேன். நான் படிப்பில் கெட்டியே தவிர நெஞ்சில் தைரியம் குறைவு. முடிந்தவரை வீண் சண்டை வெட்டி சகவாசங்களை தவிர்ப்பேன். மீறி அப்படி ஏதாவது இக்கட்டில் மாட்டிக்கொண்டால் இப்போது மாதிரி என் இதயம் படபடப்பது எனக்கே கேட்கும். வெள்ளமாக வியர்வை உற்றி முட்டிக்கால்கள் இரண்டும் ஒன்றையொன்று அடித்து கொள்ள ஆரம்பித்துவிடும். என்னுடைய இந்த கோழைத்தனத்தையும் மென்மையான போக்கையும் மாற்றிக்கொள்ள முயன்றும் முடியாததால் கூடியவரை வம்பு தும்புகளை தவிர்த்து வந்தேன். இன்று என்ன ஆகுமோ என்று நினைத்தவாறே, தனலட்சுமியோட அரட்டையெல்லாம் இல்லை, நாங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு சேர்ந்து படிக்கிறோம். தரணி சேர்ந்து படிக்கிறாங்களாம் என்று அதை இழுத்து திருப்பி சொன்னதோடு கைகள் இரண்டையும் கோத்து ஏதோ ஜாடை காட்டி கண்ணடித்தான். மற்றவர்கள் புரிந்தால் போல் கொல்லென்று சிரித்தார்கள். நானா என் சட்டை காலரை சரி செய்தவாறே, தனம் என்னெல்லாம் சொல்லித்தரா உனக்கு என்றான். தனம் எதுவும் சொல்லித்தரதில்லை, அவள் கணக்கில் வீக்கு, நான் தான் அவளுக்கு கணக்கு போட சொல்லித்தரேன். அப்படியே சேர்ந்து மற்ற பாடம் எல்லாமும் படிப்போம் என்று விகல்பமில்லாமல் சொன்னேன். சம்பத், சார்தான் எல்லாம் சொல்லித்தராரா? சேர்ந்து கணக்கு பண்ணுறாங்களாம், சி போடுறாங்களாம் என்றதும் மறுபடி மற்றவர்கள் எல்லாம் கொல் சேப்பு. இப்போது எனக்கு அங்கிருந்து ஓட வேண்டும் போல் இருந்தது. என்னை நானாவின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டேன். சிவசு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதை விசாரி என்று தூபம் போட்டான். ஏதோ 2 நாள் தச்சையெல்லாம் நடந்தது, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லை. இப்போ நான் போகணும், வழிவிடு என்றேன். டேய் போடாம்டா, தப்பாலாம் ஏது இல்லைன்னு நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போ சொன்ன மாதிரி தச்சையெல்லாம் நடந்ததுன்னு, இதே மாதிரி தச்சையெல்லாம் ஏதாவது ஏடா கூட பண்ணிடுவியோன்னு நினைக்கிறேன், உன்னை நம்புகிறேன். நீ சரியான சாமியார், ஆனால் உன் வயசையும் தனலட்சுமியோட அழகையும் நினச்சி பயப்படுறேன் என்றான் நானா. உனக்கேண்டா இவ்வளவு அக்கறை, நான் என்ன பண்ணினா உனக்கென்ன என்று வாய்வரை வந்துவிட்ட வார்த்தைகளை பயத்தின் காரணமாக முழு என் மனதை படித்தவன் போல், உனக்கென்னடா வந்ததுன்னு நினைக்கிறியா என்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. மறுபடி என் தோளின் மீது கை போட்டு எங்கோ வானத்தை சீரியஸாக அண்ணாந்து பார்த்தவாறே, சீனு உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கும் தனலட்சுமிக்கும் இருக்கிறது ஒரு மாதிரி ஜென்ம ஜென்ம பந்தம். அதான் எனக்கு அவ்வளவு லவ் அவ மேலே. அவள் அதை புரிஞ்சுக்காதது எங்கள் விதி. காரமட ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி கேட்டுட்டேன், வர ஐப்பசி பௌர்ணமி வரைக்கும் ஒன்றும் தேராது, நேரடியாக எதுவும் மூவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவளே என்னை தேடி வருவான்னு சொல்லியிருக்காள். குமட்டி கொண்டு வந்தது அவன் விடாமல், இது தெரிஞ்சு இப்போ மற்ற எல்லாரும் எனக்காக தனலட்சுமியை விட்டு ஒதுங்கியாச்சு. இப்போ புதுசாக நீ கதையில் புந்து காரியத்தை கெடுத்துடாத, இப்போ புரியுதா எதுக்கு உன்னை மடக்கினோம்னு என்று தன் விளக்க உரையை முடித்தான். இத்தோடு முடிந்ததே இந்த நிம்மதியோடு, மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அவ்வளவுதான், எக்ஸாம் முடிஞ்சதும் அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போக போகிறோம், இல்லாதது பொல்லாததெல்லாம் நீங்களாக கிளப்பி விடாதீங்க, அப்புறம் தனலட்சுமி தப்பாக நினச்சிப்பா என்றேன். என் தலைமுடியை பரபரவனை கோரி விட்டு கன்னத்தையும் செல்லமாக ஒரு இடி இடித்து விட்டு, சீனுன்னா சீனு தான் தங்கண்டா என்று சொல்லிவிட்டு திடீரென ஏதோ நினைத்தவனாக நீ தனலட்சுமி தப்பா நினைச்சுப்பான்னு சொன்னதும் யோசனை தோணித்து. அவளுக்கு உண்மையில நல்ல அபிப்பிராயம். நீ என்ன பண்ற, தினமும் படிக்கிறதோட அப்பப்ப அவகிட்ட என்னை பத்தி ஒசத்தியா நல்லதா சொல்லிட்டே வா. அவ என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு எனக்கு அப்பப்ப ரிப்போர்ட் பண்ணு. எல்லாம் சாதகமா இருந்தா ஒரு 3-4 வாரத்துல நான் உன் மூலமா என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி லவ் லெட்டர் தரேன். அத அவகிட்ட கொடுத்துட்டு அவ அதுக்கு தர்ற பதில் லவ் லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. ராமருக்கு அனுமார் மாதிரி எனக்கு நீ. எங்க தெய்வீக காதலை சேர்த்து வை என்று பெரிய குண்டை தூக்கி போட்டான். மேல கேட்டுக்க, இதை நீ எனக்கு செய்யாம அப்பா அம்மா கிட்ட சொல்றது இல்லை இதுக்கு கேடு பண்றது நீ தானம் பண்ணினா அப்ப நாங்கள்லாம் சேர்ந்து நீ தனலட்சுமியை தினம் பார்க்கறது படிக்க இல்லை காதல் பண்ணத்தானு முடிவே பண்ணிடுவோம். நல்ல பிள்ளையா லட்சணமா இப்ப வீட்டுக்கு போய் முகம் வரம்பி காப்பி சாப்பிடு போ என்று என்னை அத்தோடு விட்டான். நான் பயந்தது நடந்து விட்டது. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு வகையாக மாட்டுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. இனிமேல் இவர்கள் என்னை தினமும் வழிமறிப்பார்கள், தொந்தரவு செய்வார்கள். பரீட்சைக்கு படித்தால் போலத்தான் தனலட்சுமி வீட்டுக்கே போகாமல் இருந்து விடலாம். ஆனால் சேர்ந்து படிப்பதில் பரீட்சைக்கு நன்றாக தயார் செய்ய முடிந்தது. இவர்களுக்கு அதிலும் தனலட்சுமி கணக்கு பாடத்துக்கு என்னை நம்பியிருக்கிறாள். இவர்களுக்கு பயந்து அவளை நட்டாற்றில் விட மனம் இடம் கொடுக்கவில்லை. முகம் வெளிரி உடல் சோர்ந்து வீட்டுக்கு போனேன். அந்த மன உளைச்சலில் அந்த இரவே பயங்கர காய்ச்சல் வந்து விட்டது. 3 நாட்கள் வீட்டில் முடங்க வேண்டி வந்தது. கஞ்சி மாத்திரை ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு காய்ச்சலை சரி பண்ணி கொண்டேன். ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. அதை விட தனலட்சுமியோடு படிக்க முடியவில்லை. அவளே வீடு தேடி வந்து விட்டாள். என்ன செய்யணும், எக்ஸாம் கிட்ட வர்ற சமயத்தில் இப்படி விழுந்து படுத்துட்ட, சீக்கிரம் சரி பண்ணிக்கோ, காலையில பணியில மொட்டை மாடிக்கு போய் படிக்காத என்று அனுசரணையாக கிட்டத்தில் உட்கார்ந்து பேசினாள். முருகன் கோயில் விபூதி அவள் நெற்றியில் வைத்து விடும் போது அவள் விரல் ஐஸ் மாதிரி ஜில் என்றிருந்தது. உடனே அவள் நெற்றியில் கை வைத்து விட்டு, ஐயோ இன்னும் காய்ச்சல் இறங்கலையே என்று பதறினாள். தனலட்சுமி வீட்டுக்கு வந்ததை எப்படியோ மோப்பம் பிடித்து அரைக்கு வெளியிலிருந்து எங்களை நோட்டமிட்டு கொண்டிருந்த நானா அங்கிருந்து சுட்டு விரலை ஆட்டி என்னை கருவினாள். ஒரு வழியாக தனலட்சுமி எனக்கு ஸ்கூலில் தவறிய பாட நோட்ஸை தந்துவிட்டு கிளம்பினாள். நானா, சீனு கண்ணா என்னடா விழுந்து படுத்துட்ட, சீக்கிரம் குணமாகி தனலட்சுமியோட படிக்க ஆரம்பிடா என்று சொல்லி சிறுமிஷமாக கண்ணை சிமிட்டினான். எனக்கு குணமாகி ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கவில்லை. இன்னும் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய் ஸ்கூலில் மதிய வேளை வாதாம் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த போது செந்தில் வந்தான். அவன் என் பிரச்சனைக்கு தீர்வாக வருவான் என்று அப்போது நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. செந்தில் வகுப்பில் ரொம்ப பின்தங்கிய பையன். படிப்பில் மட்டுமில்லை, வகுப்பில் உட்பார்வதிலும் எப்போதும் கடைசி பெஞ்சுதான். அவன் ஸ்கூலுக்கு வருவதே அவன் அப்பாவின் அடி உதைக்கு பயந்துதான். அவன் ஸ்கூலுக்கு வந்தாலும் வாத்தியார்களுக்கு பயம். இது இரண்டுக்கும் நடுவே அவன் ஸ்கூலுக்கு வந்தது போலவும் வராதது போலவும் ஒரு மாதிரி கண்ணாமூச்சி ஆடுவான். வாத்தியார்களும் அவன் மற்றபடி தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும் என்று அவன் வந்தாலும் வராவிட்டாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அர்ஜுனன் காண்டீபம் மாதிரி எப்போதும் அவன் ட்ரௌசரில் உண்டிவில் கண்டிப்பாக இருக்கும். தேங்காய் பத்தை பொட்டுக்கடலை இன்று எதையாவது ட்ரௌசர் பாக்கெட்டிலிருந்து தின்று கொண்டே கேட்கும் கேள்விக்கெல்லாம் அலட்சியமாக ஒரு பதில் சொல்வான். ஏண்டா எப்பவும் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ற, முன்னாடி உட்கார்ந்தா என்ன, எல்லாருமே முன் பெஞ்சில் உட்காரணும்னு பார்த்தா யாராவது பின் பெஞ்சில் உட்கார வேணும்ல, ஏண்டா படிப்பில் அக்கறை காட்ட மாட்டுற, ஒழுங்காக படித்தாதானே உருப்பட முடியும். காமராசர் படிக்காதவர், நல்ல தலைவராக இல்லையா, இப்போ அடுத்த சிஎம் நம்ம வாத்தியார் தான், அவர் 3வது தான் படிச்சிருக்காரு, படிக்காமல் உருப்படலாம். பாட வேளையில் மாங்காய் புளியம்பழம் அடிப்பது, நரிக்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டு அணில் ஓனான் காடை நரி வேட்டையாடுவது, பெருமழைக்கு பின் தேங்கும் ஓடைகளில் மீன் பிடித்து வயலிலே சுட்டு தின்பது என்று மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவான். தப்பித்தவறி ஏதாவது வாத்தியார் இவன் வழியில் குறுக்கிட்டால் ஸ்கூலில் இருந்து அவர் வெளியில் வந்ததும் அவன் பேச மாட்டான். அவன் உண்டிவில் மறைவிலிருந்து பேசும். அவன் உண்டிவில்லுக்கு அணில் நரி வாத்தியார் என்று என்றும் பேதம் இருந்ததில்லை. இதனாலேயே 10வகுப்பு வரை தர்மத்தில் பாஸ் பண்ணி வந்துவிட்டான். சீனு உனக்கு உடம்பு சரியில்லையாமே, இப்ப எப்படி இருக்க, பரவாயில்லையா, சரியாகலின்னு சொல்லு, நரிப்பல் காசி கயிறில் கட்டி மந்திரிச்சு தரேன், கட்டினா காய்ச்சல் காத்து கருப்பு எல்லாம் போயிடும். சாதாரண காய்ச்சல் தான், சரியா போயிடுச்சு, பப்ளிக் எக்ஸாம் வருதே, ஒழுங்கா படிக்கிறியா, அது நினைச்சா தான் பயமா இருக்கு, இத்தனை நாள் அலட்சியமா இருந்துட்டேன், எங்க அப்பா தினைக்கும் என்னை வறுக்கிறாரு, 10வது கிளாஸ் பாஸ் பண்ணு, உன்னை ஐடியில ஃபிட்டர் ட்ரைனிங்ல சேர்க்கிறேன், பிற்காலத்தில் இந்த அடிதடி விவசாயம் எல்லாம் உனக்கு கஞ்சி ஊத்தாது, பாஸ் பண்ணல உன் முதுகு தோலை பெல்ட்டாலேயே உரிச்சிடுவேன்னு மிரட்டுறாரு. செந்தில் பயந்து அப்போதுதான் நான் பார்த்தேன். அவன் அப்பா ஒரு மிரட்டு விவசாய கூலி, தான் படும் கஷ்டம் தன் மகனாவது படக்கூடாது என்று நினைத்திருப்பார். சரி அப்போ ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பார்க்க வேண்டியது தானே. இத்தனை நாள் ஒரு பாடமும் படிக்காம நோட்ஸும் எழுதாம இன்னும் கொஞ்ச நாள்ல என்னமா எல்லாத்தையும் எழுதி படிக்கிறது, நான் என்ன காளிதாசனா, காளி நாக்குல எழுதினதும் அறிவு வர்றதுக்கு அதுக்கு தான் உன்கிட்ட பேச வந்தேன். நான் என்ன செய்ய முடியும் இதில்? நீ எல்லா பாடமும் அழகாக எழுதியிருப்ப. இப்போ நீ தனலட்சுமியோட சேர்ந்து தினமும் படிக்கிற இல்லை? அப்போ நானும் உங்களோட பாடம் படிச்சுக்கிறேன். எல்லா முக்கியமான கேள்வி பதிலும் நீ உன் நோட்டில் எழுதியிருக்க இல்லையா? நீங்கள் படிக்கும்போது அதெல்லாம் மட்டும் நான் படிச்சுக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி 90, 100 வாங்க பார்க்குறேனா? 35 வாங்கினா போதும். இருக்கிற நேரத்தில் இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதான் ஒன்னண்ட கேட்கலான்னு வந்தேன். அவன் சொன்னதில் நியாயம் இருந்தது. ஆனாலும் என் உள்ளுணர்வு என்னவோ எச்சரித்தது. ஆமாம், நீ ரங்கனுக்கு ரொம்ப தோஸ்தாச்சே, நீ ஏன் ரங்கனோட படிக்காமல் என் கூட படிக்கணும்னு பார்க்குற? ரங்கன் என்னை விட நல்லா பாடமெல்லாம் எழுதியிருப்பான். நான் முதல்ல ரங்கன்கிட்ட தான் கேட்டேன். அவன் முகத்தில் அடித்தாப்புல முடியாதுன்னுட்டான். உன் கூட படித்தா நான் நல்ல மார்க் வாங்க முடியாது, நீ எப்படியோ போன்னு விரட்டிட்டான். கைகளை பிசைந்து கொண்டு என் பதிலுக்காக அப்போது தான் எனக்கு மூளையில் அந்த மின்னல் தோன்றியது. செந்தலையும் சேர்த்து கொண்டு தனலட்சுமியோடு படித்தால் யாரும் எங்களை பற்றி தப்பாக பேச முடியாது. தவிர செந்தலை கண்டால் எல்லோருக்கும் பயம். அவன் விஷயத்தில் நானாகவும் அவன் குட்டிச்சோர் கோஷ்டியும் கண்டிப்பாக வாலாட்ட மாட்டார்கள். தொடர்ந்து தனலட்சுமியோடு படிக்கலாம், செந்திலுக்கும் உதவலாம். உடனே என் முகம் பிரகாசமடைந்தது. சரிடா செந்தில், நீ இன்னைக்கு சாயங்காலமே எங்கள் கூட படிக்க ஆரம்பிக்கலாம். உனக்கு தனலட்சுமி வீடு தெரியும்ல? வேணாம், நீ 5 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு, நாம் சேர்ந்து போகலாம் என்றேன். செந்தில் வாயெல்லாம் பல்லாக, இவ்வளவு சுலபத்தில் நீ ஒத்துக்குவேன்னு நினைக்கல, ரொம்ப நன்றி என்றான். நான் கீழே குனிந்து எழுந்திருக்கும் போது செந்திலின் சிரிப்பு ஏனோ விகாரமாக மாறுவதை என் பிரமை என்று நினைத்து கொண்டேன். செந்தில் எங்களோடு ஒழுங்காக படித்தான். விஷயம் கேள்விப்பட்ட வாத்தியார்களுக்கெல்லாம் ஏதோ கொடுங்கோலன் இடிய மீன் மகாத்மா பக்தனாகிவிட்டதை கேள்விப்பட்டால் போல் வாய் பிளந்தார்கள். தனலட்சுமிக்கு முதலில் இந்த ஏற்பாட்டில் இஷ்டம் இல்லாவிட்டாலும் ஓரிரு நாட்களில் செந்தில் முனைப்பாக படிப்பதை பார்த்து ஒத்துக்கொண்டாள். இன்னும் பரீட்சைக்கு 2 நாள் இருக்கும்போது அத்தோடு சேர்ந்து படிப்பதை நிறுத்திக்கொண்டு அவரவர் வீட்டிலேயே படிக்க ஆரம்பித்தோம். செந்தில் அன்று இரவு என் வீட்டுக்கு வந்து முக்கியமான கணக்கு பாட குறிப்புகள், சமன்பாடுகளை எழுதி தர சொல்லி வாங்கி கொண்டான். உன் கையெழுத்து மணியா இருக்கு, இதை நான் பரீட்சைக்கு முன்னால் நல்லா படிச்சுக்கிட்டேன்னா எப்படியாவது தேறிடுவேன் என்றான். 3 பரீட்சைகள் ஒழுங்காக எழுதிவிட்டேன், இன்னும் 2 பாக்கி, கணக்கு, அறிவியல். இதுவரை எல்லாம் நன்றாக எழுதியிருந்தேன். நிச்சயம் நல்ல ரேங்க் வாங்குவேன் என்ற நம்பிக்கை அதிகமானது. தனலட்சுமியும் நன்றாக எழுதியிருந்தால் அவளுக்கு கணக்கு பரீட்சையை நினைத்து உதல் இருந்து கொண்டுதான் இருந்தது. அன்று கணக்கு பரீட்சை அம்மாவும் அத்தையும் ஸ்பெஷலாக வேண்டிக் கொண்டு பக்கத்து முண்டகக்கண்ணி அம்மன் கோயில் பிரசாதம் குங்குமம் எல்லாம் கொடுத்து பரீட்சைக்கு அனுப்பினார்கள். 100க்கு 100 வாங்க வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டே ஸ்கூலுக்கு போனேன். முதல் மணி அடித்து பரீட்சை ஹாலுக்கு போகும் முன்பு தனலட்சுமியை பார்த்தேன். ரொம்ப பயமாக இருக்குச்சு, நீ எல்லாம் படிச்சிருந்தாலும் என்னமோ பயம். பயப்படாதே, உனக்கு தெரிஞ்ச கேள்விகளை முதல்ல எடுத்துக்க, அப்போ உனக்கு பயம் போயிடும். நேற்று இந்த செந்தில் வேற வீட்டுக்கு வந்து அவனோட பயத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லி என்னை இன்னும் பயமுறுத்திட்டான் என்றாள். என்ன செந்தில் உன் வீட்டுக்கு நேற்று வந்தானா? எதுக்கு? உன் கையெழுத்து மணியாக இருக்கு, முக்கியமான கணக்கு பாடக்குறிப்புகள் எழுதி வச்சிருக்கியே, அதை எனக்கு கொடுன்னு வாங்கிட்டு போக வந்துட்டு கணக்கு எப்படி அவனை பயமுறுத்தும்னு ஒரு வண்டி அழுதுட்டு போனான் என்றாள். என்கிட்டயே வாங்கிட்டு போனானே, உங்ககிட்ட இதுக்கு மறுபடி வாங்கினான் என்று நான் கேட்டது 2வது மணி அடித்த சப்தத்தில் அமுகி போனது. குழப்பத்தோடு நான் பரீட்சை ஹாலில் நுழைந்தேன். மனதை இந்த குழப்பத்திலிருந்து விலக்கி தெளிவோடு பரீட்சை எழுத நினைத்தேன். அப்போது செந்திலும் ரங்கனும் சேர்ந்து ஹாலுக்குள் நுழைந்தது என் குழப்பத்தை மேலும் உசுப்பிவிட்டது. முருகேசன் வாத்தியார் கேள்வித்தாளை என் மேசை மீது வைத்தார். என் வாழ்க்கையே இன்னும் 2 மணி நேரத்தில் தலைகீழாக மாறப்போவதை அறியாமல் நான் மறுபடி மனதை நிதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டேன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.